السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، إنا آتيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற மாதம் இந்த மாதம். உலகில் இருக்கிற பல லட்சம் மக்கள் ஹரமிலே ஒன்று கூடி அல்லாஹு தாலாவுக்காக வேண்டிய பயணத்தில் இருக்கிற அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு சில நேரங்களிலே போதுமான அளவு உணவு கிடைக்காத போதும் அதையும் பொருட்படுத்தாது அந்த கடமை நிறைவேற்றுவதிலே முனைப்போடு ஈடுபட்டிருக்கக்கூடிய தருணம். அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே ஹஜ்ஜை கடமையாக்கி இருப்பதைப் போல ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களின் மீது அவனுக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுத்து உலகியா கொடுக்குகிற, குர்பான் கொடுக்குகிற நிலையை மற்றவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த உலகில அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களிலும் இறைவனது நேசர் என்று சொல்லுகிற இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களின் நினைவாக ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு பகுதியும் அமைந்திருக்கிறது. அதுபோல் அவர்களின் நினைவாகவே இந்த குர்பானும் அமைந்திருக்கிறது. நம்மின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற சில கடமைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தின் மூலம், அவர்களது ஷரியத்தின் மூலம் நமக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் சில கடமைகள் மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்தே எனது மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். அத்தகைய கடமைகளில் ஒன்றுதான் குர்பான் கொடுப்பதும். இந்த பூமியில் எப்போது மனித வாழ்வு என்று துவங்கியதோ அந்த காலத்திலேயே இந்த நடைமுறை மனிதர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுவான். வத்துலு அலைஹி மனபபனை ஆதம பில் ஹக்கி. நபியே, நீங்கள் ஆதமுடைய இரண்டு ஆன்மக்களுடைய வரலாற்றினை ஓதி காண்பியுங்கள், சத்தியத்தை கொண்டு சொல்லி காண்பியுங்கள். இது கர்ரபா குர்பானன், இருவரும் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி நெருங்கிய போது அதிலே ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பூமியிலே இறங்கிய நேரத்திலே அவர்களுக்கு நான்கு மக்கள் இருந்தார்கள், இரண்டு ஆண் மக்களும் இரண்டு பெண் மக்களும். மனித தோற்றமே இல்லாத அந்த காலத்திலே அந்த ஆறு பேர்கள் தான் மனிதர்கள். அதில் காபீல் என்று சொல்லுகிறவர் இக்லீமா என்று சொல்லக்கூடிய பெண்ணோடு இரண்டு குழந்தைகளாக, இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். இரண்டாவது சூழலிலே ஹாபீல் என்பவரும் லியூதா என்று சொல்லுகிற பெண்மணியும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். அவர்களுக்கு பருவம் அடைந்து வாலிப வயதை அடைந்த போது அன்னைக்கு உள்ள மார்க்கம் என்னவென்று சொன்னால், முன்னால் பிறந்த ஆணும் பின்னால் பிறந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தாலும் அன்றைக்கு மனிதர்கள் இல்லாத காரணத்தினால் முதல் சூழலில் பிறந்த ஆணும் இரண்டாம் சூழலில் இருந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுபோல இரண்டாம் சூழலில் இருக்கிற ஆணும் முதல் சூழலில் இருக்கிற பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சட்டமாக்கினான். இந்த சட்டம் இப்படி இருக்கிற போது முன்னாள் சூழலில் பிறந்த காபில் தன்னோடு பிறந்திருக்கிற இக்லீமா மிக அழகானவராக இருப்பார், லியூதா கொஞ்சம் அழகு குன்றியவராக இருப்பார். எனவே இரண்டாம் சூழலில் இருக்கிற பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன், என்னோடு பிறந்தவளைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்பதாக அவர் வாதிட்டார். இருவர்களுக்கும் மத்தியிலே விவாதம் ஏற்பட்டது, பிரச்சனை உருவானது. ஆரம்பத்திலேயே பெண்களின் மூலமாகத்தான் பிரச்சனை உருவாகியிருக்கிறது. அந்த பிரச்சனை உருவான போது ஆதம் அலி இஸ்லாமர்களிடத்திலே இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டது. அவர்கள் தீர்ப்பளித்தார்கள், இது என்னுடைய சட்டம் அல்ல, அல்லாஹ் இறக்கிய சட்டம், அல்லாஹ் வகுத்து தந்த நியதி, இதர தீர்ப்பு சொல்வதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் வேண்டுமானால் இருபெருகளும் அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுங்கள். யாருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் நேர்மையில் இருக்கிறார், சத்தியத்தில் இருக்கிறார் என்பதாக பொருள். அவர் இக்லீமாவை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்பதாக தீர்ப்பளித்தார்கள். தீர்ப்பளித்து விட்டு ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிய காரணத்தினால் அவர்கள் இறங்கிய அந்த இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நடைப்பயணமாக மக்காவுக்கு சென்று விட்டார்கள். இந்த இருவர்களும் தங்களுடைய குர்பானி பொருளை எடுத்துக்கொண்டு, அந்த காலத்தில் எதை வேண்டுமானாலும் குர்பான் கொடுக்கலாம் என்று இருந்தது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களது மார்க்கத்தின் மூலமாகத்தான் அது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற உண்ணுவதற்கு ஆகுமான பொருளை குர்பான் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அதிலே ஹாபீல் என்று சொல்லுகிற அந்த மனிதர் நல்ல மனிதர், அவர் ஆட்டு மந்தை வைத்தவராக இருந்தார். எனவே தன்னிடத்தில் இருக்கிற நல்ல கொழுத்த ஆட்டை, அழகான ஆட்டை அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி தயார் செய்தார். காபிலோ விவசாயியாக இருந்தார். அவர் உம்மியும் தோலும் கலந்த மற்ற ரகமான தானியங்களை கொண்டு போய் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி தயார் செய்தார். அந்த நேரத்திலே அறுத்து பங்கு விடுவதெல்லாம் கணக்கில்லை, அந்த வழக்கத்திலே இல்லை. இரண்டு பேர்களும் ஒரு மலையின் மீது கொண்டு போய் அந்த பொருளை வைப்பார்கள். அந்த மலையை நோக்கி ஒரு நெருப்பு இறங்கும். அந்த நெருப்பு இறங்கி யாருடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டதோ அந்த குர்பானை மட்டும் அது கரித்து விடும், சாம்பலாக்கிவிடும். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படாத குர்பானை தொடாது, அந்த நெருப்பு தொடாது. இது மாதிரியான ஒரு நிலை அன்றைய நிலை. எனவே காபீலுடைய தானியங்களை நெருப்பு தீண்டவில்லை, தொடவில்லை, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹாபீலுடைய குர்பானை மட்டும் ஏற்றுக்கொண்டது, நெருப்பு அதை கரித்து விட்டது. உடனே காபீலுக்கு தன்னுடைய சகோதரர் மீது கோபம் ஏற்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னார், உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார். ஹாபீல் சொன்னார், நீ என்னை கொல்லுவதற்காக கொலை செய்வதற்காக உனது கரத்தை நீ நீட்டினாலும், என்னை நோக்கி முன்னோக்கி வந்தாலும், நான் என்னுடைய கரத்தை உன்னின் மீது நீட்ட மாட்டேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். கடைசியிலே தன்னுடைய சகோதரனை அவர் கொன்று விட்டார். அதை புதைக்க தெரியாமல் அந்த ஜடலத்தை தோளிலே தூக்கி கொண்டு அலைந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ் காகத்தை அனுப்பி அந்த ஜடலத்தை புதைக்குகின்ற, கபரை தோண்டி புதைக்குகின்ற முறையை கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். வரலாறு பெரியது, அதை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த இடத்துல அவர்களுக்கு கடமைகள் என்று அல்லாஹ் விதித்திருக்கிற கடமைகளில் முதன்மையானதாக குர்பானை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான் இது மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே இது வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று நாம் தெரிகிறோம். யூதர்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்லுகிற போது இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். பனி இஸ்ரவேலர்களிலும் கூட இப்படித்தான் குர்பான் கொடுக்கின்ற வழமை இருந்தது. அவர்கள் தங்களது குர்பானி பொருளை வீட்டினுடைய முகட்டின் மீது வைத்து விடுவார்கள். அந்த காலத்தில் உள்ள நபி அவர்தான் அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டும், வேறு யாரும் போக மாட்டார்கள். பனி இஸ்ரவேலர்களே நிறைய நபிமார்கள் இருந்தார்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நபி இருந்தார். அந்த நபி அந்த வீட்டுக்குள்ளே போய் துவா செய்வார். அதுபோல நெருப்பிலே நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி ஒரு புகையை போன்று நெருப்பு இறங்கி அந்த முகட்டிலே இருக்கிற அந்த குர்பானி பொருளை அது சாப்பிட்டு விடும், அடித்து விடும். இது யூதர்களுடைய பனீசரார்களுடைய நெறிமுறையாக அவர்கள் வழக்கமாக இருந்தது என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதை மறுக்குகிற அந்த யூதர்கள் சொன்னார்கள், முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் இப்படி தங்களது வீட்டுகளின் முகட்டின் மீது அந்த பொருளை வைத்து அப்படி கரித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களது மார்க்கத்திலே அது ஏன் இல்லை? எனவே நீங்கள் நபி இல்லை என்பதாக யூதர்கள் ரசூலுல்லாவை பொய்ப்படுத்தினார்கள். அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அப்படி நபிமார்கள் இருந்தார்கள், அந்த நபியையும் கூட நீங்கள் கொலையல்லவா செய்தீர்கள், சத்தியத்திற்கு முரணாக அவர்களை துன்புறுத்தினீர்களே, அவர்களை கொலை செய்தீர்களே, அது எந்த விதத்தில் நியாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பார். அப்ப தொன்று தொட்டு மனிதனுடைய தோற்றத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுகிற காலம் வரையிலும் இந்த குர்பானுடைய அந்த வளமை அந்த வணக்கம் நடந்து வந்திருக்கிறது என்று குர்ஆன் மூலம் நமக்கு உறுதியாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த நடைமுறைகளையும் யூதர்கள் பின்பற்றவில்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்ராஹிமை தங்களது மிகப்பெரிய நபியாக அவர்கள் அங்கீகரித்திருந்தார்கள். அவர்களது மார்க்கம்தான் எங்களது மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபி எங்களது யூத இனத்தை சேர்ந்தவர் என்பதாகவெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே மறுத்து சொல்லுவான், அமா கான இப்ராஹிம யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான முஸ்லிமன் ஹனீஃபன் முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்லுவான். யூதர்கள் சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது யூதர் என்பதாக சொன்னார்கள். கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை அவர்கள் எங்களுடைய நபி கிறிஸ்துவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மறுத்து சொன்னான், அவர் யூதரும் அல்ல கிறிஸ்துவரும் அல்ல, அவர் களப்பற்ற முஸ்லிம் என்று சொன்னான். களப்பற்ற முஸ்லிம், அல்லாஹின் மீது ஈமான் கொண்டிருக்கிற உண்மையான முஸ்லிம் என்று சொன்னான். அதே பேரு தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வழிமுறையை அந்த நடைமுறையை கியாமத்து நாள் வரையிலும் நாம் பின்பற்றி வருகிறோம். ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நினைவு வரும். காபத்துல்லாவிலே மக்காம் இப்ராஹிம் என்று ஒரு சொல்லுகிற இடம் இருக்கிறது, அங்கே தொழ வேண்டும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு அந்த இடத்திலே வரும். சஃபா மர்வாவுக்கு ஓடுகிற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கால் பட்டு அந்த இடத்திலே ஊற்றெடுத்த அந்த ஜம்சம் நீர் உலகம் உள்ள வரையிலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய நினைவு வரும். அங்கே ஓடி அந்த தொங்கோட்டத்தை இன்றைக்கு ஹாஜிகள் சவி என்கின்ற பெயரிலே அங்கே நிறைவேற்றுகிறார்கள். அன்னை ஹாஜராமையார்கள் ஓடிய அந்த நினைவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு. மகனை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு போகிற போது வழியிலே சைத்தான் குறுக்கிட்டான், சைத்தான் அவர்களுக்கு உபதேசம் செய்தான், நீ கண்ட கனவு அல்லாவிடத்திலிருந்து ஏற்பட்ட கனவு அல்ல, அது சைத்தானுடைய கனவு என்பதாக சொன்னான். அவன் சைத்தான் தான் என்று விளங்கிக் கொண்டு மூன்று இடத்திலே அவன் இடையூறு செய்த போது அந்த மூன்று இடத்திலும் கல்லை எடுத்து எறிந்தார்கள். இன்றைக்கு அறுக்கிற ஆஜிகள் அந்த மூன்று செயலையும் செய்கிறார்கள். மினாவிலே மூன்று இடங்களிலே கல்லெறிய வேண்டும் என்று நமக்கு சட்டம், அந்த மூன்று இடங்களிலும் கல்லெறியப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறிந்தார்கள், அங்கே இருக்கிற ஹாஜிகளும் இப்போது எறிவார்கள். இப்போது சைத்தான் அங்கு இருக்கிறான்னு கேட்டால் சைத்தான் அங்கு இல்லை, இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதுபோலதான் மினாவிலே சென்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி படுக்க வைத்து கத்தி எடுத்து அறுத்தார்கள். ஒரு நபிக்கு 100 பேருடைய பலம் இருக்கும். அல்லாஹ்வுத்தாலா ஒரு நபிக்கு சாதாரணமாக நல்ல பலசாலிகளுடைய பலசாலிகளிலே 100 பேர்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அது போன்று பலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒவ்வொரு நபிக்கும் அந்த பலத்தை கொடுத்திருப்பான்.
தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிற போது அறுபடவில்லை. அந்த கத்தியை தூக்கி பாறையின் மீது எரிகிறார்கள். கோபத்தில் அந்த பாறை இரண்டு துண்டாக பிளந்து விடுகிறது. அந்த கத்தியை நோக்கி கேட்கிறார்கள், பாறையை துண்டிக்குகிற உனக்கு சதையை துண்டிக்கக்கூடிய இறைச்சியை துண்டிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்கிறார்கள் கத்தியை நோக்கி. பல்லாத்தில் அந்த கத்தியை பேச வைத்தான் என்ற ஹதீஸிலே வருகிறது. கத்தி சொன்னதாம், நெருப்புக்கு அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, சாம்பலாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, ஆனால் உங்களை அல்லாஹ் நெருப்பிலே போட்டானே, அந்த நெருப்பு ஏதாவது செய்ததா? அந்த கத்தி திருப்பி கேட்கிறது, உங்களை ஒன்றும் செய்யவில்லையே, அல்லாஹ் அதற்கு உத்தரவு போட்டான், குல்னா யார் கூனே பரதம சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளிராகவும் சலாமத்தாகவும் ஆகிவிடு என்று சொன்னான். அதற்கு கட்டுப்பட்டு நெருப்பு உங்களை ஒன்றும் செய்யவில்லை. அதுபோல இன்றைக்கு நீங்கள் என்னை அரு என்பதாக சொல்கிறீர்கள், உத்தரவு போடுகிறீர்கள், ஆனால் அல்லாஹோ என்னுடைய எஜமானனோ அறிக்க வேண்டாம் என்று சொல்கிறான். ஹலீலாக இருக்கிற உங்களது பேச்சுக்கு நான் கட்டுப்படுவதா, ஜலீலாக இருக்கிற அல்லாஹுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவதா என்று அந்த கத்தி திருப்பி கேட்டதாம். அதன் நினைவாக அல்லாஹாலா ஒவ்வொரு வருடமும் ஹாஜிகள் அந்த மினாவிலே குர்பான் கொடுக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற அத்தனை மனிதர்களும் அந்த யோமுன் அவருடைய தினத்திலே பத்தாம் நாளிலே குர்பான் கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். இது என்ன நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாமே செய்ய வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டானே, அதுக்கு என்ன காரணம்? மனிதர்களுடைய உடலிலே இருக்கிற சுத்தங்களை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததுதான். மீசியை கத்தரிப்பது, தாடி வளர்ப்பது, நகங்களை கத்தரிப்பது, அக்குள் முடியை நீக்குவது, மறைவிடத்தில் இருக்கிற மர்மஸ்தானத்தில் இருக்கிற முடியை நீக்குவது, வாய்கொப்பளிப்பது, மிஸ்வாக்கு செய்வது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த செயல்கள் தான். இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான். அதற்கு முன்னால் மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைபிடித்தார்கள். அதே சட்டங்களை அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம்மின் மீதும் சட்டமாக்கினான். முடியை கத்தரிக்க வேண்டும், மீசை வளர்த்தக்கூடாது, மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடி வைக்க வேண்டும், முடிகளை சரியான முறையிலேக்கு பராமரித்துக் கொள்ள வேண்டும், நகங்களை வெட்ட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு அதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட மனிதன் கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செயல்பாடுகளிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கிற அன்பு, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்த விதம்தான் இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது. எந்த மனிதனும் உலக வரலாற்றிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்ததில்லை. எல்லா நபிமார்களும் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள், தங்கள் வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது போல அதிகபட்சமாக யாரும் இந்த உலகத்திலே நடந்ததில்லை. தன்னுடைய 86 வயதிலே பிறந்த குழந்தையை அத்தனை ஆண்டு காலங்கள் தவம் இருந்து பெற்றெடுத்து ஈண்டெடுத்த குழந்தையை 99 வயது வருகிற போது, இஸ்மாயில் நபிக்கு 11 வயது நிரம்பிய போது அல்லாஹ் தஆலா அறுத்து பலியிடும்படி சொல்கிறானே, எந்த தயக்கமும் காட்டவில்லை, எந்த யோசனையும் செய்யவில்லை, உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய முனைப்பு காட்டினார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கட்டுப்பாடு, இறைவனுக்கு வழிபடுதல் என்கின்ற அந்த நிலைத்தான் அல்லாஹ் இங்கே பார்க்கிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லை யனால் அல்லாஹு லஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு தஆலா நீங்கள் கொடுக்குகின்ற இறைச்சியையோ ரத்தத்தையோ அல்லாஹு தஆலா பெற்றுக்கொள்வதில்லை, அதை அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், இருந்த போதிலும் நீங்கள் குர்பான் கொடுக்குகின்ற அந்த நேரத்திலே உங்களது உள்ளம் எப்படி இருக்கிறது, எந்த உணர்வோடு கொடுக்கிறீர்கள், அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ரத்தமோ சதையோ இறைச்சியோ அல்லாவுக்கு தேவையில்லை. நிறைவேற்றுகிற மனிதனுடைய மனோநிலைத்தான் அல்லாஹ் இங்கே பார்க்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், குர்பான் கொடுக்குகிற போது அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்லி காட்டுகிறான், இன்ன ஆத்தேனா கல் கௌசர். ரசூலுல்லாஹி பாதி சொல்கிறான், நபியே உங்களுக்கு நாம் கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தை வழங்கியிருக்கிறோம். எனவே பசல்லில் இறப்பிக்க வன்ஹர், நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி தொழுகுங்கள், அவனுக்காக வேண்டி அறுத்து பழி கொடுங்கள், அறுத்து அந்த கடமையை நிறைவேற்றுங்கள், தொழுத பிறகு அறுக்க வேண்டும் என்ற வார்த்தை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டான். இன்ன ஷானியக்க ஹுவல் அபத்தர், அதற்கு மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களது விரோதி தான் அபுத்தர், சந்ததியற்றவன் என்று சொல்லுகிறான். குரானில் இருக்கிற ஆக சின்ன சூரா இந்த சூரா தான், 108வது அத்தியாயம். இதுல அல்லாஹ் ஒரு மூன்று செய்தியை சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு நாம் அபரிதமான நன்மையை வழங்கி இருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு நியமத்துகளை வழங்கியிருப்பான், ஒன்றா இரண்டா, அவ்வளவு நியமத்துகளை ரசூலுல்லாஹ்வுக்கு அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நினைவுபடுத்துகிறான், உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் பெரும் நியமத்துகளை வழங்கியிருக்கிறான். எனவே அதற்கு நன்றியாக நீங்கள் பசல்லில் இறப்பிக்க உங்களது இரட்சகனுக்காக வேண்டி தொழுகுங்கள், அவனுக்காக வேண்டிய வன்ஹர் அறுத்து பழி கொடுங்கள். அப்படி நீங்கள் செய்துவிட்டால் உங்களது எதிரி அவன்தான் அபுத்தர் என்று சொல்லுகிறான். முன்பு கூட அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்குள்ளே ஒரு நாள் நுழைகிறார்கள். நுழைகிற போது ஆசிம் இப்னு வாயில் என்று சொல்லுகிறவன் விரோதியாக இருந்தான். அவன் காபத்துல்லா இருந்து வெளியில வர்றான். வரும்போது ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு பார்வை பார்த்தான். வெளியில உட்கார்ந்திருப்பவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்ப கேட்டா என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், ஏதோ போகிறாரா இந்த மனிதர், முகம்மதை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவங்க வேலையே ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறதா அன்னைக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் விமர்சனம் செய்வதற்காக வேண்டியே காபத்துல்லாவிலே ஒன்று கூடுவார்கள், அவர்களை பற்றி பேசுவார்கள். அப்ப அந்த ஆசிம் சொன்னானா, அங்க பேசி இருக்கிறவங்களை பார்த்து அவரை பத்தி ஏன் பேசுறீங்க, அவர் தான் அபுத்தர் ஆயிற்று என்று சொன்னான். அபுத்தர்னு சொன்னா சந்ததி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் என்று சொல்லுகிறவர் பிறந்து 7வது அல்லது 8வது அன்றைக்கு அவர் ஒஃபாத் ஆகி விட்டார். குழந்தை பருவத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அதில் இப்ராஹிம், காசிம், தாஹிர், இந்த 3 குழந்தைகளுமே சிறு வயதில் இறந்து போய்விட்டார்கள். 10 நாட்கள் 17 நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் இறந்து போய்விட்டார்கள். யார் ரொம்ப நாள் இருக்கல, ஆண் மக்கள் யாருமே ரசூலுல்லாவுக்கு கிடைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவன் இப்படி சொன்னபோது இன்னும் அவர்களுக்கு அதிக கவலை ஏற்பட்டது, மனதிற்கு வேதனை ஏற்பட்டது. வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அங்கே மதிய நேரம் உறங்கி எழுந்தபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் உறங்கி எழுந்தபோது மலர்ச்சியோடு, முகமலர்ச்சியோடு சிரித்தவர்களாக எழுந்தார்கள். இப்ப கேட்கப்பட்டது, யார் சொல்லுதா தூக்கத்திலிருந்து விழிக்கிற போது சந்தோஷமாக சிரித்தவராக முழிக்கிறீர்களே, விழிக்கிறீர்களே என்று கேட்டபோது பெருமானார் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு இப்போதுதான் இந்த சூரா எனக்கு இறங்கியது என்று சொன்னார்கள். இதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 2 காரியத்தை செய்ய சொல்லுகிறான். ஒன்று, நான் உங்களுக்கு செய்திருக்கிற அளப்பெரிய ஞாபகத்திற்கு நன்றியாக நீங்கள் எனக்காக தொழுகை நிறைவேற்றுங்கள், எனக்காக வேண்டி தொழுங்கள், எனக்காக வேண்டி அறுத்து கொடுங்கள், வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு வருகின்ற இடர்கள் போக்கப்படும், நீக்கப்படும். நீங்க யார் உங்களை அபத்தர் என்று சொன்னானோ அவன்தான் சந்ததியற்று போனவன். அதுபோலவே அவன் உயிரோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவனுடைய ஆண் மக்கள் அத்தனை பேர்களும் இறந்து போய்விட்டார்கள். கொஞ்ச நாளில் அவனுடைய சந்ததியே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அவனுடைய வாரிசுகள் என்று சொல்வதற்கு ஒரு நபரும் கூட கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியமத்தை செய்தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்களுடைய வாரிசு தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்களை பற்றி பேசுகிறவர்கள் தான், அவர்களை புகழ்கிறவர்கள் தான். ஒவ்வொரு நேரம் பாங்கிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு தொழுகிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது. கோடான கோடி மக்கள் கியாமத்து நாள் வரையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக வேண்டி இருப்பார்கள். எனவே ரசூலுல்லாஹ் சந்ததியற்றவர் அல்ல, அவன்தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் சொன்னான். இப்படி உலகத்திலே நாம் வருகின்ற சிரமங்களை, சோதனைகளை அல்லாஹு தஆலா இது மாதிரியான வணக்கங்களின் மூலமாக அது நிவர்த்தி செய்கிறான் என்பதை நீங்க சொல்லி காட்டுகிறான். எனவேதான் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி அல்லாவுக்காக வேண்டியே கொடுக்கிறோம் என்ற மனதிலே ஆழமாக நியத்தி செய்து கொள்ள வேண்டும். இறைவனுக்காக வேண்டி அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நியத்தி செய்து கொள்ள வேண்டும். கொடுக்கிற போது உங்களுக்கு அதனுடைய பிராணினுடைய தன்மைகள் எல்லாம் முன்பு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வார்கள், உங்களது நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய பொருளை வாங்கி கொடுப்பீர்கள்? கொஞ்சம் மோசமான பொருளை கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களான்ட்டு உங்க மனசுல தோணும் இல்லையா? கொஞ்சம் மட்டமான பொருளை வாங்கி கொடுப்பதற்கு தயங்குவீர்கள். எத்தனையோ திருமணங்களிலே பணத்தை கவரிலே வைத்து அன்பளிப்பு செய்கிறார்கள். குறைவாக இருந்தால் அவர்கள் ஏதாவது நம்ம நினைச்சுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூடுதலாக பணத்தை வைத்து கொடுக்கிறோம். அவர்கள் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, தரக்கூடியவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அருகே பொருள்களை வாங்கி கொடுக்கிறோம், நல்ல பொருளை வாங்கி கொடுக்கிறோம் இல்லையா? எல்லா நண்பர்களிலும் சிறந்த நண்பனாக இருக்கிற அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற பொருளை மட்டும் குறைவுள்ளதாக கொடுப்பது, அதை அழகானதாக கொடுக்க வேண்டாமா? அதை நல்ல பொருளாக கொடுக்க வேண்டாமா? சில பேர்கள் கொடுக்கிறார்கள், குர்பானை கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மூன்று மாதம் நான்கு மாதம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், நானும் குர்பான் கொடுக்கிறேன். அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆட்டுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் ரெண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடு, தும்பை ஆடு போன்றிருக்கிற அடர்த்தியான முடிகளை கொண்ட ஆடுகள் ஆறு மாத ஆடுகளாக இருந்தாலும் நல்ல கொழுத்ததாக இருந்தால் அதை கொடுக்கலாம். ஆனால் எலும்புந்தோளுமாக இருக்கக்கூடிய, மெலிந்து போயிருக்கக்கூடிய, கண் பொட்டையாக இருக்கக்கூடிய, அல்லது ஒரு கண் இல்லாதது, முற்றிலுமாக எலும்பு கொம்பு இல்லாதது, குழம்பு இல்லாதது, வால் இல்லாதது, காது அறுந்து போனது, நொண்டியாக இருப்பது, இந்த மாதிரியான பொருள்களை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறோம், அதை அழகானதாக கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் மதீனாவிற்கு சென்ற பிறகு பத்து வருட காலம் மதீனாவில் இருந்த காலம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு ஆடுகளை கொடுப்பார்கள். இரண்டு ஆடுகளும் நல்ல கொம்புள்ள ஆடுகளாக, நல்ல கொழுத்த ஆடுகளாக, நிறைந்த முடி நிறைய உள்ள ஆடுகளாக, அப்படி நல்ல நல்ல நிலையாக உள்ள ஆடுகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் கொடுப்பார்கள். குர்பான் கொடுக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், இந்த ஒரு குர்பானை என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொடுக்கிறேன், என்னின் மீது அல்லாஹ் ஏற்படுத்திய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆட்டை நான் கொடுக்கிறேன், இன்னொரு ஆட்டை என்னுடைய சமூகத்திலே இருக்கிற, என்னுடைய உம்மத்திலே இருக்கிற, குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தி செய்வார்களாம். ஒவ்வொரு வருஷமும் அப்படி கொடுத்திருக்கிறாங்க, ஒன்றை தனக்காக, இன்னொன்றை தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நாம ரெண்டு வசதி உள்ளவங்க ரெண்டு ஆடு வாங்கி ஒன்னு தனக்கும் தன்னை இன்னொன்னு ரசூலுல்லாஹிக்கு யாருக்காவது எப்போது கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பத்து ஆண்டுகளும் குர்பானை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இறுதி ஹஜ்ஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்நாளிலே செய்த ஒரே ஹஜ்ஜி அந்த கடைசி ஹஜ்ஜி தான். ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்த அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜி முடிந்த பிறகு மினாவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள். நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள், ஒன்று இரண்டு அல்ல, நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்தார்கள். அந்த நூறு ஒட்டகங்களையும் ஹஜ்ஜினுடைய காலத்திற்குள்ளாக சேமித்தார்கள், ஒவ்வொன்றாக சேமித்தார்கள். கடைசியில நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள், அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தன்னுடைய கரத்தால் அறுத்து கொடுத்தார்கள். அறுபத்தி மூணு ஒட்டகங்களை தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள். அதற்கு மேல் அறுப்பதற்கு அவர்களுக்கு, அதாவது பலகீனம் ஏற்பட்டு விட்டது, பாக்கி இருக்கிற முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி அறுக்க சொன்னார்கள். அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையை நிறைவேற்றியதிலே எவ்வளவு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். வசதி இருக்கிறவங்க கூட கூட்டு குர்பானில் சேர்ந்துக்கலாம். யாருக்கு, யாரை நம்ம திருப்திப்படுத்த போறோம்? அல்லாஹ் நல்ல வசதி கொடுத்திருக்கிறான், பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆக்கி இருக்கிறான். அது கொடுக்கிறதுக்கு சோமல் தனப்பட்டோ அல்லது அதன் மீது அசத்தியாக இருக்கிற காரணத்தினாலேயோ கூட்டு குருபான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும், குர்பானுடைய கடமை நிறைவேறிவிடும். அப்படின்னு கூட்டு குர்பானில் போய் சேர்ந்துடுறது. கறியெல்லாம் இங்கே வேண்டாம், கொண்டு வந்துடாதீங்க, அது அப்படியே யாருக்காக கொடுத்துருங்க. இது என்ன நியாயம்? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறானே, வருஷத்தில் ஒரு முறை அதை நிறைவேற்ற வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்து நம்ம இடத்துல இருக்கிற பொருள் ஒரு வருஷம் பூர்த்தியான பிறகுதான் அதுக்கு கடமை. ஆனா குர்பான் அப்படி அல்ல. குர்பானை நிறைவேற்றுகிற மூன்று நாட்கள் துல்ஹஜ்ஜி 10ஆம் நாள், 11, 12 அசர் வரையிலும், இந்த மூன்று நாட்களில் யாருக்கு கிட்டத்தட்ட 585 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு யாருக்கு பண வசதி ஏற்பட்டு விட்டதோ, இன்றைக்கு பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு 28,000-30,000 ரூபாய்க்குள்ள யாரிடத்திலே பண வசதி இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் கடமை. 10.5 பவுன் நகை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேர்களும் குர்பானை நிறைவேற்றுவது கடமை. அப்படியானால் ஒரே வீட்டில் கணவனும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது, மனைவியும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு செல்வம் இருந்தால் பிள்ளைகளுக்காக வேண்டியும் குர்பானை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டு வந்து ஃபத்வா கேட்கிறாங்க, வந்து போன வருஷம் நான் என்னுக்காக வேண்டி கொடுத்துட்டேன், இந்த வருஷம் என் மனைவிக்காக வேண்டி நான் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கறது. போன வருஷம் எனக்காக கொடுத்தேன், இந்த வருஷம் மனைவி அடுத்த வருஷம் மனைவிக்காக கொடுத்துட்டேன், இந்த வருஷம் என்னுடைய பெற்றோர்களுக்காக கொடுக்கலாமா? உனக்கே கடமை இருக்கிற போது ஒவ்வொரு வருடமும் நீ கொடுத்தாக வேண்டும். ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், இப்ப நிறைவேற்றிட்டா வாழ்நாள் ஒருக்கல்ல குர்பானி, வருஷத்துக்கு ஒருக்க குர்பானி, வாழ்நாள் ஒருக்கல்ல. அதற்கு மீறி செல்வம் இருக்கிற போது தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி மரணித்த தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள், தன்னுடைய மரணித்த சகோதரர்களுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள், அந்த நன்மை அவர்களை போய் சேரட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் என்னுடைய உம்மத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்காக வேண்டியும், அதாவது யாருக்கு குர்பான் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லையோ வசதி இல்லையோ அந்த ஏழைகளுக்காக நான் கொடுக்கிறேன் என்று 10 வருஷமும் கொடுத்தார்களே, அந்த நன்மையை இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பெற்றுக்கொள்வோம். குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாத அத்தனை நபர்களும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். பின்னால் இருப்பவர்களுக்கு கொடுக்கிறது கூடும் என்று சொன்னால் முன்னால் மரணித்தவர்களுக்காக வேண்டியும் கொடுப்பது கூடும். எனவே அவர்களுக்காக வேண்டியும் குர்பானை நிறைவேற்றுகிற அந்த பண்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ல ரஹ்மான் அல்லாவுக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் தந்த பொருளை அவனுடைய வழியிலே செலவு செய்கிற அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த உலகத்திலே எத்தனை எத்தனை விஷயங்களை நாம் அடைந்தாலும், எத்தனை எத்தனை உயர்வுகளை அடைந்தாலும், இறைவனுக்காக என்கின்ற அந்த பண்பு வந்து விட்டது என்று சொன்னால் அதை விட உயர்வு வேறுவதும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், உலகத்துடைய செல்வங்களுக்கு அதிபதியானார்கள், எந்த நிலையிலும் அல்லாஹுக்காக வேண்டியே வாழ்ந்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டிய அனைத்தையும் துறப்பதற்கு தயாரானார்கள். அந்த நிலை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வருடமும் அவர்களது நினைவாக நமக்கு இந்த செயல்பாடுகளை அல்லாஹ் நம்ம மீது ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மான் அந்த நடைமுறைகளை பின்பற்றி உண்மை முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுன்னத்துல்கொள்ளுங்கள்.